இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாய் இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கக்கூடிய அருமையான சகோதரனையும் சகோதரியும் பெரியோர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, பரிசுத்த ஆவியை பெறுவது எப்படி? How we can receive Holy Spirit. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பார் என்றால் அவர் என்னென்ன செய்வார் என்பதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிகவும் முக்கியமானவர் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும், அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்ற காரியங்களை குறித்து தான் அந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகின்றோம். யோவான் 14 அதிகாரத்திலே பரிசுத்தாவினர் குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றருவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்கிறார். அதாவது அவர் மரிக்க போகிறார் என்பது அவருக்கு தெரியும். அவர் இந்த உலகத்தை விட்டு சீடர்களை விட்டு அவர் பரலோகத்திற்கு கடந்து செல்ல போகிறார் என்பது நன்றாக தெரியும். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கும் தேவ செய்தி கேட்டிருக்கக்கூடிய நமக்கும் அவர் தந்த ஒரு வாக்கு தத்துவம் என்ன என்றால், நான் பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்ப போகிறேன், என்னுடைய பிதா பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவார், அவர் வந்து அவர் உங்களுடைய தேட்டருள் வாளனாய் இருப்பார், அதாவது உங்களுடைய உதவியாளனாய் உங்களை நடத்தக்கூடியவராக அவர் இருப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவார் என்றால் அவர் சகல காரியங்களையும் போதித்து உங்களுக்கு நடத்தக்கூடியவராக இருப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யோவான் 14:8 நாம் வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் என்ன, அதாவது செயல்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் வருவார் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதியான காரியங்களை செய்வான், அநீதியான காரியங்களை செய்ய மாட்டான். அவன் சரியாய் நியாயம் தீர்க்கக்கூடியவனாக இருப்பான். அவன் உலகத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியவனாக இருப்பான். அதாவது பாவம் செய்யாத அவன் பிறரை பாவம் செய்யக்கூடாது அல்லது பரிசுத்தமான வழியிலே நடத்துவான். பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை தான் ஒருவனுடைய இருதயத்திலே செய்கிறார், ஒருவனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அப்படி என்றால் இன்று நாம் நீதியை செய்கிறோமா? இன்று நாம் உலகத்தை பாவத்திலிருந்து கண்டித்து உணர்த்துகின்றோமா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதை நமக்கு சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லது ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அல்லது நமக்கு பிரியமில்லாத பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை நாம் கேட்காமல் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் வேதாகமத்தில் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று வேதாகமத்திலிருந்து 5 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், அது என்ன ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்காமல் பரிசுத்தவர்கள் வரமாட்டாரா என்ற கேள்விகளை நாம் கேட்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அனைத்திற்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகளிலே, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்களும் நானும் தேவனிடத்தில் இரக்கம் பெற வேண்டும் என்றால், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் பேதுரு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் நீங்கள் மனந்திரும்ப வேண்டும். பிறகு உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மனந்திரும்ப வேண்டும் என்றால், மனந்திரும்புதல் என்றால் நம்முடைய பாவத்தை முதலில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அறிக்கை செய்த பாவத்தை மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விடுகிறோம் என்றால், நாம் உண்மையிலே அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தாரா என்றால், நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து விடுவார். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், நம்முடைய இருதயத்திலே உண்மையான மனமாற்றம் ஏற்படவில்லை. ஏனென்றால் நாம் இன்னமும் மனம் மாறவில்லை. அதைத்தான் இங்கே பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்பி. இந்த வார்த்தையிலே, இந்த வார்த்தையினுடைய பொருளை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. மனம் திரும்பி, அதாவது இதுவரை தவறான வழியில் சென்று கொண்டிருந்தேன், பாவமான வழியில் சென்று கொண்டிருந்தேன், என்னுடைய மனதை தவறான காரியத்தை குறித்து செய்து கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னுடைய மனதை வேறொரு பக்கம் திருப்ப வேண்டும், அதாவது நன்மையான பக்கம் திருப்ப வேண்டும். அதைத்தான் மனம் திரும்புதல் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் மனந்திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை தருவார் என்று இங்கே வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வேதாகமத்தில் அநேகர்கள் மனந்திரும்பி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவர் பிறப்பிலிருந்தே பரிசுத்தராய் வாழ்ந்தார். ஆனால் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் எடுப்பார் என்றால், நிச்சயமாக நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனோதானோ என்று பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. உண்மையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்கு தெரிந்து கொண்டு இந்த சத்தியம் இதுதான் என்று தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்திலே நான் நடப்பேன் என்ற உறுதிமொழியோடு கூட ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஆனால் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் நமக்கு முன்மாதிரியாக. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 3:15 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கூடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேடின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசுகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நிகழ்ந்தது என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு நான் துணை நிற்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்கின்றோம் என்றால், நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை, இந்த சரீரம் இந்த எல்லா காரியங்களும் அவருக்கு சொந்தமானது என்ற அந்த ஒரு உறுதிமொழிதான் ஞானஸ்தானம் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் நாம் முதலாவது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடமிருந்து கடந்து போய் விடுவார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் உங்களோடு கூட தங்கி இருப்பார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகையால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5:32 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தோர்லின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தோர்லின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நாம் பார்க்கிறோம். நீ என்னில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். உண்மையிலே அவரை நாம் கீழ்ப்படுகின்றோம் என்றால் அவருடைய கற்பனைகளின் பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இன்று நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகின்றோமா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என்னுடைய சிநேகிதர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், என்னுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாகவே என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படுவீர்கள், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. அதைத்தான் அப்போஸ்தலர் 5 இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் அல்லவா? அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட சாட்சியாய் நிற்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. ஆம், நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 3, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜபம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் குறைவாக இருக்கிறது. ஜபம் குறைவாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தவர் நம்மோடு கூட பேசுகிறாரா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எப்பொழுதுமே அதிகமாக ஜபித்து கொண்டு இருக்கோம் வேண்டும். ஜபத்தில் முழு நேரமாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் தெஸ்னோனிக்கர் நாம் வாசிக்கின்றோம். 1 தெஸ்னோனிக்கர் 5:17 நீங்கள் இடைவிடாமல் ஜபம் செய்யுங்கள் என்று. நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவினர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வருகிறார், பரிசுத்தவர் கிரியை செய்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்கே நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஜபம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் இருந்த அந்த இடம் அசைக்கப்பட்டது, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பரிசுத்த ஆவியானவர்களால் அவர்கள் நிரப்பப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஜபித்தார்கள், ஜபத்திலே தரித்து நின்றார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பரிசுத்தவான்வர் வந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, 32 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்வருடைய இருதயத்திலே வந்த உடனே மிக பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. அதாவது அன்பு அந்த இடத்திலே வருகிறது. தன்னுடைய பொருளை பிறருக்கு தரக்கூடிய அந்த அன்பை நம்மால் பார்க்க முடிகின்றது. தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய பணத்தை, தங்களிடம் இருந்ததை ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுத்து சபையாக ஒன்றாக அவர்கள் ஆராதனை செய்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்வர் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஜபிக்க வேண்டும். பரிசுத்தவான்வர் வந்தார் என்றால் நிச்சயமாகவே ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அடுத்த காரியத்தை நாம் பார்க்கலாம். பரிசுத்தவான்வரை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற 4வது காரியத்தை நாம் பார்க்கலாம். பரிசுத்தவான்வரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். கேட்பது அநேகர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் எதை கேட்கிறோம் என்றால் நம்முடைய குறைகளை மாத்திரமே கேட்கிறோம். என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் செல்வம் இல்லை, என்னிடம் அது இல்லை என்று பல காரியங்களின் தம்மிடம் என்ன இல்லையோ அதையே கேட்கிறோம். ஆனால் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்டிருக்கிறோம்? ஆனால் வேதம் சொல்கின்றது, நாம் பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்தானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தானவரை ஆண்டவர் தரும்படி அவர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டும். Luke 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகள் என்ற வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். அதாவது தன்னுடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள், தன்னை பின்பற்றக்கூடியவர்கள், பரிசுத்தமானவர்கள், அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஜபத்திலே தரித்து நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் அதிகமாக ஜபத்திலே தரித்து நிற்க வேண்டும். நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:3 வாசிக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் ஜபத்திலே தரித்திருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. 1:8 நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு யூதையா, சமாரியா, எருசலேம் எல்லா இடங்களிலும் அவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜபத்திலே தரித்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 5வது காரியத்தை நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பார் என்பதை நாம் விசுவாசித்து விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்காமலே இருக்கிறார்கள். அநேகர்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான சத்தியத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் வாழ்ந்த அநேக வேதாகம கதாபாத்திரங்கள் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆபிரகாம் பரிசுத்த ஆவியானவரை அவர் விசுவாசித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 4:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவரை ஆபிரகாம் விசுவாசத்தினாலே பெறும்படி அப்படி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சரியான பாதையில் நம்மை நடத்தக்கூடியவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தது நிமித்தமாக அவர் தவறுகள் செய்த பொழுது கூட அவர் சரியான வழியிலே நடந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்ற பிரியமானவர்களே, இன்று பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவராக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து போய்விட்டார் என்று அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அதைதான் சங்கீதம் 51 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதையும் நிலவரமான ஆவியை தரும் என்று ஜெபித்தான். இன்றும் ஆண்டவரிடத்திலே அதே ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபையை காக்கவும் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.